Alleluia. 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 உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 6 மற்றும் 12 முதல் 14 முடியும். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியை நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் இந்த அருமையான இறை சிந்தனையின் நேரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களையும் பார்க்குறதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சில பேருக்கு சந்தோஷம் வராமல் கூட போகலாம். ஒரு சிலரை பார்த்தா சிறப்பான சந்தோஷம் வரும், ஒரு சிலரை பார்த்தா கோபம் வரும். பார்த்தோன்னையும் பற்றிக்கிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல பாருங்களேன், அந்த மாதிரி உணர்வுகள் வந்து மாறி மாறி வரும். யார் யாருக்கு எப்படி வருதோ அது அவரவர்களுடைய ஆசீர்வாதம், அது அவரவர்களுடைய குணாதிசயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கி அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி முதல் வாசகத்தில் பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் வந்து அவருடைய சகோதரன் லோத்தோட வந்து சண்டை சச்சரவு எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான முடிவு எடுக்கிறார் பாருங்களேன். அதில் ஒரு வரி வருது பாருங்கள், எனக்கும் உனக்கும் இடையே பூசல் வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பைபிளில் நிறையா பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலையும் அது ஈஸியாக வருது. சண்டை சச்சரவு இல்லாத குடும்பங்கள் இருக்கவே முடியாது, உறவுகள் இருக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த சண்டை சச்சரவு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரு சிலரை பார்த்தோன்னையுமே நமக்கு பற்றிக்கிட்டு வரும், அது வார்த்தையில் பேசணுன்ற அவசியம்லாம் இல்லை, அது பார்த்தோன்னுமே. ஏன்னா அந்த பழிகள் வேதனைகள் அவங்க செய்ததெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நிற்கும். ஸோ இதிலிருந்து நம்ம செயல்படுகிற விதம், இது குழந்தைகள்கிட்ட இருக்காது. குழந்தைகள் வந்து எப்போதுமே அதெல்லாம் தாண்டி இருப்பாங்க. அதனால தான் இயேசு சாமி, நீங்கள் குழந்தைகளைப் போல் மாறாவிட்டால் நீ எங்கே வர முடியாது, விண்ணரசுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு அழகாக சொல்லிட்டார். இப்போ அந்த குழந்தைகள் இந்த கொரோனாவினுடைய நாட்களில் பெற்றோர்கள் குழந்தைகளை தயவுசெய்து நல்லா பராமரிங்க, பள்ளிக்கூடம்லாம் மூடி இருக்குன்னு சொல்லி அவங்கள நீங்கள் ஒரு அழிவின் பாதையில் வழி நடத்தாதீங்க. இப்போ நியூஸ்லலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நபரை வந்து கைது செய்திருக்கிறாங்க. இந்த பப்ஜி நமக்கெல்லாம் நம்ம காலத்தில் பப்ஜி தான் தெரியும். ரோட்டு கடையில் போடுற வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, இது தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட பப்ஜி சாப்பிட்றியானா, எனக்கு பப்ஜி வேணாம், பப்ஜி வேணும் அப்படிங்குதுங்க. பப்ஜினா என்ன? கொலை விளையாட்டு, அவ்வளோதான். சுத்தமாக சொல்லணும்னா தங்களை கொலை செய்துகிற சூசைடல் கேம்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அது குழந்தைகளை உணர்வுபூர்வமாக கொள்ளுகிற ஒரு விளையாட்டு. இதெல்லாம் மனுஷங்க வந்து செய்துட்டுருக்குறாங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு அப்போனா அவங்களுடைய பின்னணியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு குழந்தை பிறக்குதுனாக்க அந்த குழந்தைய பிறப்பிக்கிற அந்த தாய் தந்தையெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் குழந்தையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான ஒரு குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை வந்து தப்பாக தான் இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் நம்ம நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வளங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது. ஏன்னா ஒருபுறம் கடவுள் வந்து நீதி நேர்மையாளர்களை உருவாக்க முயற்சிக்கிறார், இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு நீதியாளர்கள் நேர்மையாளர்கள் நன்மை செய்கிறவங்களை அவர் பிறப்பிக்கிறார். ஒரு பக்கம் பிசாசு தன்னுடைய இனத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குது, அப்போது ரெண்டு பக்கமும் இனப்பெருக்கம் வந்து உலகத்தில் எண்ணிக்கை ஒரு மனிதன் அப்படிங்கிற நிலையில் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அந்த செயல்பாடுங்கிறது போது நல்லவர்கள் தீயவர்கள்னு நம்ம பிரிக்க முடியுது பாருங்களேன். அப்போ அந்த தீயவர்கள்ங்கிறவங்க யார், எத்தனை பேர் அழிஞ்சால் எனக்கு என்ன, நான் வந்து இதை யோசிச்சுட்டே நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறவெல்லாம் பிசாசுக்கு பிசாசினாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள் அப்படி தான் சொல்லணும். தீமையினுடைய தீமையை தாய் தந்தையாக கொண்டிருக்கிறவங்க அப்படி தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம பிள்ளைகள் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இந்த பூமியில் இருந்துடக்கூடாது அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் குழந்தைகளுக்கும் நாங்கள் சொல்கிறோம், குட்டி பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்கள் சரியானதை யோசிக்கணும், சரியானதை செய்யணும். அதுதான் நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் உங்கள் ஸ்கூலெல்லாம் மூடிட்டாங்கன்ட்டு நீங்கள் வீட்டில் நாள் பூரா விளையாண்டிங்கன்னா நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருக்கவே முடியாது. இயேசு காணாமல் போனார், கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட போது பைபிள் என்ன சொல்லுது, அவர் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவ்வளோதான், அவர் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வாழ்ந்தார். இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா காலையில் 9 மணி வரைக்கும் தூங்குதுங்க, 10 மணிக்கு சூரியன் எங்கிட்டு உதிக்குது கூட தெரியாமல் இருக்குது. அதனால் ஒரு சில பிள்ளைங்கள்லாம் நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் ஃபாதர் 10 மணிக்கு பாருங்கள் அப்படி பர்ற பர்றன்னு தூங்கிட்டு இருக்குது அப்படி சொல்கிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. எழுப்பி விட்டு அடி சத்தம் போட்டு எழுப்புனா பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. நல்ல பிள்ளைங்க இயேசுவினுடைய பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்சு விடிய காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்வாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அம்மா அப்பாவுக்கு வேலையில் செய்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டயர்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம். எப்போ பார்த்தாலும் பேட்டையும் மட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை, அழிவுக்குரிய நிலையில் போகக்கூடாது நம்ம. அதனால தான் கொரோனா வருது, ஜாக்கிரதையாக இருங்க. கொரோனா வந்து இப்போ எல்லோரும் பெரியவங்களெல்லாம் பார்த்துட்டு போயிடுச்சு, இப்போ சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்க்க வருதான். அப்போ யாரை வந்து கொரோனா சந்திக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி குரட்டை விட்டு தூங்குறவன், ஒழுங்காக குளிக்காதவன், ஒழுங்காக சாப்பிடாதவன், இவனெல்லாம் சந்திக்கும். உடனே என்னையே கேட்காதீங்க, உனக்கு வந்துச்சு இதெல்லாம் செஞ்சில்லையானின்னு நீங்கள் என்னை திருப்பி கேட்டுடக்கூடாது. அதனால் தயவுசெய்து பிள்ளைங்க எல்லாம் நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், சத்தான உணவு சாப்பிடணும், முட்டையெல்லாம் சாப்பிடணும். முட்டையை சாப்பிடும்போது முட்டையை மஞ்சக்கருவை தூக்கி போட்டுறக்கூடாது, அதில் சத்து இருக்குது இல்லையா. அதனால் நம்ம அம்மா கொடுக்குற நல்ல சத்தான உணவை சாப்பிட்டு சத்துள்ள பிள்ளைகளாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாத பிள்ளைகளாக இருக்கணும். வீட்டில் எல்லாம் இப்போ எல்லாம் கிளாஸ் இல்லைனோனையும் நாயும் பண்ணியுமா அடிச்சுக்குது பாதர் அப்படின்னு ஒரு வீட்டில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி ஆண்டவரும் நாயும் பண்ணியும் பற்றி பேசுகிறாரு, நல்லதை தூக்கி நாய்க்கு முன்னாடி போடாத, பண்ணிக்கு முன்னாடி போடாத. அப்போ கடவுள் நன்மைகளை போட்டிருக்கிறாரு, நம்ம நாயும் பண்ணியுமா இருந்தோம்னா நமக்கு இதெல்லாம் புரியாது. அதனால் பெற்றோர்கள் அப்படியே விட்டுவிடக்கூடாது, பிள்ளைகளை குறித்து கவலை வேண்டும். அதனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த சண்டை சச்சரவு எங்கே வருதுன்னா, எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன், இது சம்பந்தம் இல்லாத ஒன்று ஃபாதர் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறார் நீங்கள் நினைக்கக்கூடாது. பிள்ளைகள் தகுதியான நிலையிலே வளர்க்கப்படாவிட்டால் அவர்களுடைய அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா அவங்க எதை வேண்டானாலும் செய்வாங்க, சமூகத்தில் அவங்க தீயவர்களாக மாறுவாங்க, அப்போ சண்டை சச்சரவு வந்துடும். அப்போ அவங்க சமூகத்துக்கு ஒரு ஒரு அநீதியை விளைவிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக மாறிடுவாங்க. அதனால தான் இந்த செல்ஃப் டிசிப்ளின் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். பிள்ளைங்களாம் பாருங்களேன், இப்போலாம் பார்த்தா ஒரு மாதிரி பேன்னு நிற்கிது, ஏன்னா எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனு, செல்ஃபோனை பார்த்துருந்து எப்படி இருக்கும், கண்களில் ஒரு ஒளி இருக்காது, மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்காது, எதை செய்தாலும் அதுங்களுக்கு திருப்தி இருக்காது. முன்னாடியெல்லாம் ஒரு பென்சில் கொடுத்துட்டாங்கனாக்கா எங்களுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும். இப்போ ஒரு பென்சில் எடுத்து கொடுங்க, கிஃப்டா, சரி ஓகே அப்படின்னு நமக்கு முன்னாடியே தூக்கி போடுறாங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா அவங்க கம்ப்யூட்டரில் பார்க்குறது செல்ஃபோனில் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் இதை விட பிரமாதமாக தெரியுது. பட் தட் இஸ் நாட் ரியல், அது உண்மை இல்லை, அது அவங்களுக்கு புரியல. அப்போது உண்மையை புரிய வைக்கணும். பெற்றோர்கள். ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கிற போது நல்ல விலை உயர்ந்த பிஸ்கட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய வீடு அப்படின்னு, ரிச் ஃபேமிலி, அதனால் நம்ம கொஞ்சம் கெத்து காட்டுவோம் அப்படின்ட்டு நல்ல காஸ்ட்லி பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறேன். அந்த குழந்தைக்கு கொடுத்தோனையும் அது வாங்கிட்டு, என்ன அது பிஸ்கட்டு உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறேன். தூக்கி விட்டு எரிஞ்சிச்சு பாருங்க, மனசே அப்படியே டொபுக்குன்னு கீழே விழுந்துருச்சு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போகிறோம், அந்த குழந்தை சரியாக வளர்க்கப்படலை பார்த்தீங்களா, அதனுடைய வளர்ச்சியில் அதை பார்க்கலாம். இதில் யாரை திருப்பி அஃபெக்ட் பண்ணுன்னா பெற்றோர்களை தான் அஃபெக்ட் பண்ண போகுது. அதனால தான் சொல்கிறோம். ஸோ இந்த சண்டை சச்சரவுங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷனுடைய வேர், அதான் வேரை பற்றி நான் சொல்கிறேன். அவங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷனோடு இருக்கிற போது அவங்க பேசுகிற பேச்சு சண்டை சச்சரவு வேதனைகள். அப்போ அந்த சமூகம் எப்படி இருக்கும்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஜெனரேஷனாக வருவாங்க. அதனால தான் இன்றைக்கி கடவுள் இதை நம்ம யோசிக்க வைக்கிறார் பாருங்களேன். ஏதோ மேலோட்டமாக ரெண்டு சண்டை சச்சரவு, பைப்படியில் போடுற சண்டை அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. அதெல்லாம் கடந்த ஒரு நிலை. இன்றைக்கி பாருங்கள், எரேமியா 15:10 நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு, நான் கடன் கொடுக்கவும் இல்லை கடன் வாங்கியதும் இல்லை, எனினும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். பாருங்கள், இவருக்கு நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த தாய். இப்போ இவர் என்ன சொன்னார்? எல்லாத்துக்கும் சண்டை சச்சரவு நாடெங்கும் இவரால் உண்டாயிடுச்சு. இவர் கடவுளுடைய காரியத்தை சொன்னார். இப்போ இந்த சண்டை சச்சரவுக்கு காரணம் கெட்டதை செய்கிறதுனாலையும் வருது, தீமையை பேசுகிறதுனால வருது, சில இடத்துல நன்மையை பேசினாலும் வந்துடும். அதான் நாய்களுக்கு முன்னாடி போய் சில பங்குகளில் போய் அல்லேலியா சொன்னோம்னா கூட்டமாக எந்திரிச்சு வந்துடுவாங்க சாமியார் அடிக்க. அல்லேலியா சொன்னாக்க அங்கே இருக்கிறவனுக்கு 10 எரியுது. அப்போனா அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? இந்த பைபிள் சொல்லுது பாருங்களேன், நாய்களுக்கு முன்னாடி நீ என்னத்தை தூய்மையானது எதையும் போடாத. இதுதான் அர்த்தம். பன்றிகளுக்கு முன்னாடி நீ முத்த போடாத. அப்போ அவங்களுக்கு புரியல, அவங்க அந்த வார்த்தைக்கு சமமாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க தங்களை அறிந்து மாற்றிக்கொள்ளணும். நீங்கள் ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஊழியர்கள் போய் துதிக்க ஆரம்பித்து ஹாலலூயா ஹாலலூயான்னு துதிக்க ஆரம்பித்தோன்னு ஒரே கூடி வந்துடும். நிப்பாட்டு, யார் நீ ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவனா, வெளியே போ அப்படின்னு விரட்டப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு குருவானவர் ஒரு இடத்துல பிரசங்கம் வைக்கும் போது அந்த ஊர் வந்து கோயிலுக்கே வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயிலில் பெரிய கூட்டம்லாம் இருக்காது, அப்படித்தான் இருக்கும். அப்போது எல்லோரும் வெளியில் உட்காந்து கேட்குறாங்க என்ன சாமியார் பேசுகிறாருன்னு. அவர் கழுதையை வைத்து ஒரு பழமொழியை சொல்லிட்டார். அது அந்த ஊர் மக்கள் செய்த தவற்றை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. அதுக்கு வந்து ஒரு கழுதை வார்த்தை வரக்கூடிய ஒரு பழமொழியை சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டார், அதை சொல்லிட்டார். உடனே ஊர்கூட்டம் போட்டு சாமியாரை சபையில் உட்கார வச்சிட்டாங்க. உட்கார்லன்னா அடிப்பாங்க, விரட்டி விடுவாங்க பாருங்கள். அப்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நம்ம பார்த்து பேச வேண்டியிருக்கிறது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யார்? அப்போ பாருங்கள், இவர் அந்த மக்களுக்கு முன்னாடி கடவுளுடைய வார்த்தையை போடுறாரு, அங்கே சண்டை வருது. அதைத்தான் சொல்கிறேன். இப்போது குருக்களோ அல்லது நல்ல ஒரு ஊழியர்களோ அல்லது நல்ல தலைவர்களோ ஒரு நன்மையான விஷயத்தை சரியான விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். பாருங்கள், நம்ம ஒரு ஃபாதர் கூட ஜெயிலில் கிடக்கிறாரு. என்ன செஞ்சார் நம்முடைய இயேசு சபை குருவானவர்? அவர் பாருங்கள், அவர் நன்மை செய்தார், நன்மையை சொல்லி கொடுக்குறாரு. பாருங்கள், தாக்கப்படுறாங்க. அப்போது அவர்கள் இவர்களை போன்ற சூழலை நம்ம பார்க்குறோம். இதை போன்ற ஒரு வழிமுறைகள் இதைத்தான் எரேமியாவும் சந்திக்கிறார். அப்போ தீமை செய்து ஒரு சண்டை சச்சரவு வர்றது ஒரு பக்கம், நன்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துலையும் சண்டை சச்சரவு வரும். கொரிந்தியர்கள் பெற்ற 1:11, என் நண்பர்களே, உங்களுடைய சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். இதை பவுலடியார் சொன்ன உடனேயும் அந்த ஊர் மக்கள், கொரிந்து மக்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியே கேட்டுட்டு இருந்திருப்பாங்களா? குளோயி வீட்டை கும்மி அடிச்சிருப்பாங்க. குளோயி போட்டு விட்டுருச்சு இந்த அம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தின்படி அவர் சொல்கிறார், சண்டை சச்சரவுகள் இருப்பதாக. கொரிந்தியர்கள் எழுதப்பட்ட 3:3, நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்பு கேட்பவே நடக்கிறீர்கள், ஏனெனில் பொறாமை சண்டை சச்சரவு உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்பு கேட்ப நடந்து மனித போக்கில் தான் வாழ்கிறீர்கள். அப்போ இந்த சண்டை சச்சரவுலாம் எதனுடைய இயல்பு? உலக சார்ந்த இயல்பு. அந்த சண்டை சச்சரவுக்கான மனநிலை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும். இது மாதிரி நிறைய இடத்துல இந்த சண்டை சச்சரவுக்கான தலங்கள் வந்து பைபிள் வந்து அடிக்கோடிட்டு காட்டுது. ஒரு ரெட்டு மார்க்கு கொடுக்குது. இப்போ சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் செய்கிறது தானே அப்படின்னு நம்ம போக முடியாது. பைபிளை வாசிக்கிறவங்க சற்று வித்தியாசப்படணும், ஏன்னா இது வந்து ரெட் மார்க்கில் அடிக்கோடிடப்படுகிற காரியம். இது தீமை, இது வந்து விளக்கப்பட வேண்டும்னு சொல்லப்படுற காரியம். அதனால் இது நம்ம சம்திங் ஸ்பெஷலாக எடுத்துக்கணும். கோபம் வரும், கோபம் வர்றது வந்து இயல்பு. நிறைய பேர் பாவ சங்கீதத்தில் வந்து இது ஒரு பாவமாக சொல்லுவாங்க, கோபப்பட்டுட்டேன் அப்படின்வாங்க. நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். நான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, சிரித்தேன் அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது போய் பாவ சங்கீதத்தில் சொல்லுவீங்களா? நான் வந்து 5 முறை சிரித்து விட்டேன், 7 முறை அழுது விட்டேன். சிரிக்கிறது அழுகுறதெல்லாம் ஒரு உணர்வு, கோபப்படுறது ஒரு உணர்வு. அந்த உணர்வு வந்து பாவமாக முடியாது. அந்த கோபத்தின் விளைவு, எதனால் நீங்கள் கோபப்பட்டீங்க, எந்த காரணத்தினால நீங்கள் கோபப்பட்டீங்க, அதை தான் நீங்கள் வேரை நோக்கி போகணும். அதை நான் சொல்லுவேன். நான் பிள்ளைகளை வந்து நம்ம கோபத்தில் அடிக்கிறேன் அப்படின்னா என்ன காரணம்? வீட்டுக்கார் மேலே கோபம், அதை பிள்ளைகள் மேலே நம்ம காட்டுறோம், பிள்ளைகளை அடிச்சிட்டோம். அப்போ வீட்டுக்கார் மேலே ஏன் கோபம், அதை தேடணும். அவர் மேலே சந்தேகம் வரலாம். மனைவி மேலே கோபம், ஏன் மனைவியை கண்டால் பிடிக்கல, கல்யாணம் பண்ணும்போது நல்லா அழகாக இருந்தால் இப்போ அழகு போயிடுச்சு, அசிங்கமாயிட்டு இருக்கலாம். காரணம் வந்து வேறு, நிறைய வேறு. நான் ஒரு இதை தான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் எதனால் அந்த நபரை வெறுக்கிறீங்க, எதனால் உங்களுக்கு கோபம் வருது, அதுதான் பாவம். அப்போ கோபம் வந்து இந்த சண்டை சச்சரவினுடைய ஒரு தளமாக நம்ம வைக்கிறோம். அதுக்காக தான் இதை நான் ஒரு அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். அதனால் இந்த சண்டை சச்சரவு அப்படின்னு வருகிற போது கோபத்தை வந்து நம்ம இதில் வைக்கல. இதனுடைய நிலை வந்து வித்தியாசமானது. கோபம் என்பது வேறு ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடு. அதன் கீழே எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதில் சண்டை சச்சரவும் வரும். அதனால் இந்த சண்டை சச்சரவுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்று ரெண்டு நிறைய காரணம் சொல்லலாம். ஒன்று ரெண்டு பார்க்கும்போது உங்களுடைய சண்டை சச்சரவு ஏற்பட காரணம் என்ன? யாக்கோபு 4:1 யாக்கோபு சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒன்றிப்பு, அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு வருதுன்னா என்ன காரணமாக இருக்கும்? இந்த சிற்றின்ப நாட்டம். ஒன்று பணமாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு அழிவுக்குரிய பெருமையாக இருக்கணும், இல்லட்டினா இச்சைக்குரிய நாட்டமாக இருக்கணும். இந்த பொண்டாட்டியை பிடிக்கல, இந்த புருஷனை பிடிக்கல, அப்போ வேறு யாரையோ பிடிக்குது, இதுதான் சிற்றின்ப நாட்டம். அதில் சில டிசிப்ளின், வீட்டுக்காரர் டிசிப்ளினாக இருப்பார், இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்கணும், அதுக்கு சண்டை வரும். இவர் ஊர் ஊரெலாம் சுற்றிட்டு இரவு நேரம் லேட்டாக வருவாங்க, மனைவி உட்காந்து அவங்களுக்கு எல்லாம் பரிமாறணும். அப்போ அவர் வீட்டில் வெளியில் சுற்றுறார், என்ன சிற்றின்பம், அங்கே ஒன்றும் பண்ணலை, தீமையெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அந்த மொட்டு சோகத்தில் உட்காந்து பேசுகிறது, அங்கே போய் பாரில் உட்காந்து பேசுகிறது, கிளப்பில் போய் உட்காந்து பேசிட்டு வர்றது. அவங்க பேசிட்டு வர வரைக்கும் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் உட்காந்துருக்கணும். பாருங்கள், அவருடைய சிற்றின்பம் அது. அப்போது இந்த சிற்றின்ப நாட்டங்கள் அப்படிங்கிற போது அது பெரிய ஏரியா, அது எது வேணாலும் இருக்கலாம். நீதிமொழிகள் 10 இந்த சிற்றின்ப நாட்டத்தில் இன்னொன்றே நீங்கள் அடிக்கோடிட்டு வைக்கணும், என்னென்னா செல்ஃபோன், டிவி. ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் வரும்போது நாங்கள் சந்திக்கிற நிறைய பிரச்சனைகளில் இது ஒரு பிரச்சனை. என்னென்னா கல்யாணமாகி புது தம்பதிகள் நிறைய நேரம் அவங்களுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நீ யார் நான் யாருன்னு. அதில் ஒரு சில நிறைய கவுன்சிலிங்கில் நாங்கள் பார்க்குற அடையாளம் இது தான். என்னென்னா டிவி ரிமோட்டை ஒரு லேட்டாக வராரு, வச்சு வந்துட்டு சாப்பிட்டுணும், அப்படியே டிவி ரிமோட்டை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு வீட்டுக்காரரு அப்படின்னு. புரிஞ்சிக்கலாம், நாள் பூரா நீ டிவி ரிமோட்டை வச்சு நீ அமுக்கிட்டு இருந்த, நீ வீட்டில் உட்காந்துன்னு, அவர் ஆஃபீஸில் அவன் கம்ப்யூட்டரில் இருந்தான், ஒரு வேளை ஈவினிங்கில் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணலை நான். அந்த டைம் வந்து கொடுக்கணும் மனைவிக்கு, ஏன்னா மனைவி அவ்வளோ நேரம் காத்திருந்தாங்க இல்லையா, வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போது வரும்போது அந்த ஒன்றிப்பு பாருங்கள், இந்த டிவி அந்த இடத்துல சண்டை சச்சரவுக்கு காரணமாகுது. செல்ஃபோனை போட்டு நோண்டிகிட்டே இருக்கிறது, மனுஷால்கிட்ட பேசுகிறது இல்லை, இப்போ இது வேதனைக்குரிய ஒரு வெறுப்புக்குரிய காரியமாக மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களைப் போல், இதை தான் இன்றைக்கி பெரிய விஷயங்களாக இருக்கிற. நீதிமொழிகள் 10:12 சொல்லுது, பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும். பகைமை தன்னை கிழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். இந்த பகைமை உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டு குடும்பத்துக்கு திருமணம் நடக்கும்போது அந்த திருமண நேரத்தில் நிறையா பேசியிருப்பாங்க, அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கிறது, புகஞ்சிக்கிட்டே இருக்கிறது. இப்படி பேசுனா உங்கள் அம்மாக்காரி, அப்போ அவளை பார்த்துக்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் அக்காக்காரி இப்படி பேசுனா. பாருங்கள், அந்த பகைமையை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அது மென்டலி நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகிடும் மைண்ட் லெவலில். அப்போது நம்ம என்ன செய்யணும், இந்த அன்பினால் சரி எல்லாம் நடந்துச்சு, இப்போ உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்குது, நம்ம இந்த குடும்பத்தை அமைச்சிருக்கிறோம், இல்லை இந்த பிஸ்னஸில் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம், அல்லது நம்ம ரெண்டு பேரும் நண்பராக வந்திருக்கிறோம், லெட் அஸ் ஃபர்கெட் அபவுட் எவ்ரி திங். இப்போது நமக்கு இருக்கிற ஆதாரம் இது, நம்ம இதிலிருந்து நம்ம நன்மையை கட்டி எழுப்போம், அது அன்பு. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது பாருங்கள், தனக்கு கிழத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். அப்போ அந்த அன்பினால் நடந்து கொள்கிற பிள்ளைங்க சரி ஓகே ரைட் அப்படின்ட்டு போவாங்க. அவங்க மற இதெல்லாம் அதாவது மனசை விட்டு போயிடாது, இருக்கும் காயங்கள் இருக்கும் மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் அது வந்து வலியை ஏற்படுத்தாது, தழும்புகளை போல் இருக்கும். இப்போ நம்ம சின்ன பிள்ளையில் அடிபட்டிருக்கும், ஆனால் அந்த நேரம் அது கொத கொதன்னு புண்ணாகி ரொம்ப ஹெவியாக இருக்கும் வலியோட, ஆனால் இப்போது அது காஞ்சி போய் அது ஒரு தழும்பு இருக்கும். ஆனால் அந்த தழும்பு நமக்கு அந்த காயத்தை நினைவுபடுத்தும் ஒழிய வலியை ஏற்படுத்தாது. ஒரு காலம் நான் விழுந்தேன், அப்போது ரொம்ப கடவுளை என்னையை காப்பாற்றினார், ஒருத்தர் வந்து எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு அந்த தழும்பு என்ன செய்யும் நமக்கு சொல்லும். அதே போல் தான் நம்ம அன்பினால் உந்தப்படுறவங்க எல்லாத்தையும் மறந்துட முடியாது, எல்லாமே ஸ்டோரேஜில் இருக்கும், ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க அப்படி செஞ்சாங்க பரவாயில்ல, ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டார், அதையும் அந்த நேரம் சாட்சியாக மாற்றுவாங்க. 2 தீமோத்தேயு 2:23 பைபிள் சொல்லுது, மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றை விட்டுவிடு. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய நண்பர்கள் கூட்டமாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய உறவுகள் கூட்டமாக இருக்கட்டும், நம்ம வீட்டிலலாம் பார்த்துருக்குறோம், விசேஷ சமயத்துலலாம் யாராவது ஒருத்தன் இந்த மூலையில் ஆரம்பிப்பான், அதாவது அப்படின்னு சபையில் ஆரம்பித்து விட்டானா போதும், இங்கே ஒருத்தன் பேசுவான் அங்கே ஒருத்தன் பேசுவான், பார்த்திங்கன்னா அந்த வீடு ரணகலமாக மாறிடும். அதனால தான் அந்த வீட்டில் சில அதுலேயும் ஒரு ரெண்டு நல்லவங்க இருப்பாங்க, வாய முடுறான் அப்படின்னு அவங்க அடைச்சி வைப்பாங்க, திறக்காத அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் இப்போ இது தேவையா அப்படின்னு பார்க்கணும். நிறைய நேரம் என்கிட்ட வந்து நிறைய பேர் குற்றம், அவன் அதை சொன்னான் இவன் இதை சொன்னான்னு என்கிட்ட சொல்ல வருவாங்க. நான் சொல்ல வரவங்கக்கிட்ட சொல்லுவேன், அவன் எதிரி இல்லை நீ தான் எதிரி அப்படின்னுவேன். ஏன்னா அவன் தான் பயந்துக்கிட்டு பின்னாடி தான் பேசினான், நம்மளை காயப்படுத்துறது உண்மைதான், ஆனால் அது நம்ம காதுக்கு வரலை பாருங்கள். அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கணும், குரு சாமியார் அப்படி பேசாத அவர் நல்லவர்னு அவன் அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தான்னா நமக்கு சந்தோஷம், ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணுவேன். ஆனால் அங்கே ஒன்றுமே பேசாமல் அங்கே வந்து எல்லாம் சொல்லிவிட்டு நீ எங்கேருந்து வந்து கொண்டு வர, அங்கேருந்து அள்ளி கொண்டு வந்து என் முன்னாடி வைக்கிற, அப்போ இது என் இதயத்தை காயப்படுத்தும் என்று தெரிந்தும் எவன் ஒருவன் என் முன்னாடி நல்லவனை போல் வந்து நிற்கிறானோ அவன்தான் உனக்கு முதல்ல எதிரி. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய பிரச்சனையிலையும் தப்பிச்சிக்கலாம். கா விஷயம் தெரியுமா அவனுக்கு, உன் வீட்டுக்காரு ஒரு வாரமாக போகிறாரு, அவள் தான் உனக்கு எதிரி, ஏன்னா உன் வீட்டுக்குள்ளே பிசாசு வாழை சுருட்டிக்கிட்டு கொண்டை போட்டு வந்திருக்கோம், பட்டுப்புடவை கட்டிகிட்டு வந்திருக்கோம், ஜாக்கிரதையாக இருங்க தயவுசெய்து. அது அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், எந்த ஃபார்மில் வேணாலும் வரும் பிசாசு, சாமியாராக கூட இருக்கலாம், பிரைசலோட எதை செய்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசித்து பார்க்கணும் பாருங்களேன். அதனால தான் சொல்கிறேன், சண்டை சச்சரவுகள் வீணான விவாதங்கள் இதெல்லாம் விட்டுடு. குடி அடுத்தது பாருங்கள், நீதிமொழிகள் 23:29 சொல்லுது, துன்ப கதறல், துயர கண்ணீர், ஓயாத சண்டை, ஒழியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார் பாருங்கள். திராட்சை ரச மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே, புது புது மது கலவையை சுவைத்து கழிப்பவர்களே, மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பெண்ண, பாத்திரத்தில் அதன் பலபலப்பெண்ண என சொல்லி மகிழாதீர், அது தொண்டைக்குள் செல்லும் பொழுது இனிமையாயிருக்கும், பிறகோ அது பாம்பு போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்துருச்சு, அதில் பார்த்தா அந்த ஒரு பாட்டில் அப்படியே பிரிக்கிறான், அதை ஒரு செஃப் வந்து அதை பிரிக்கிறார், பிரித்து அந்த பாட்டில் எடுத்து மேலே வச்சா தம்பரிய பாட்டில் தான், விலை போடுறான் பாருங்கள், நம்ம காசுக்கு 1 கோடி ரூபா, எனக்கு அப்படியே அப்படியே சொர்றன்னு ப்ரெஷர்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. 1 கோடி ரூபா அந்த பாட்டில் எப்படி குடிச்சு, ஒரே நேரத்தில் குடிச்சிருவாங்க அதை 1 கோடி ரூபாய், அந்த பாட்டில் மேலே அது இருக்குது இது இருக்குது நிறையா டிஸ்கிரிப்ஷன்லாம் இருந்துச்சு பாருங்களேன். அப்போ பாருங்கள், அதுதான் சொல்லியிருக்கு, மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பெண்ண, பாத்திரத்தில் அதன் பலபலப்பெண்ண, அப்போவே எழுதிட்டாங்க. எல்லாமே பாத்திரத்தை பார்த்து அதனுடைய பாட்டிலை பார்த்து பலபலான்னு. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வாங்குகிற மற்ற ஜாமானுடைய பாட்டிலெலாம் சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் இந்த பாட்டில் நான் ஏர்போர்ட்டில் போகும்போது பார்த்துட்டே போவேன். இந்த வேடிக்கை பார்த்திங்கன்னா டிசைன் டிசைனாக வச்சுருப்பாங்க. சில நேரத்தில் பெருமூச்சு விட்டுக்கணும் நம்ம, அவ்வளோதான் அப்படின்னு. அந்த உலகம் ஏன் அப்படி இருக்குது? அதுதான் பைபிள் சொல்லுது பாருங்கள். அதனுடைய விளைவு ரொம்ப ஆபத்தானது. அப்போ இந்த குடி இருக்கிற இடத்துல துன்பக் கதறல், துயர கண்ணீர், ஓயாத சண்டை, எதுக்கு பிரச்சனை வருது தெரியாது, அடி ஒத. அதனால தான் இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம இதில் வைக்கிறோம். அப்போது இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இந்த இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நாம் அதுக்குள்ளே நிற்கிறோம்னா தயவுசெய்து வெளியில் வந்துடணும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஆ, சாமியார் சூப்பராக பேசுகிறாரு, நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறோம், மாற்றிக்கொள்ளணும். நான் எதுக்குள்ளே இருக்கிறேன், செல்ஃப் அனாலிசிஸ், நம்மளை அனலைஸ் பண்ணணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் அவங்க உங்கள் பூசையை பிரமாதமாக பார்ப்பாங்க, விடவே மாட்டாங்க. ஆல்பர்ட் ஃபாதர் பூசைன்னா அப்படி உட்காந்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ இருப்பாங்க. அந்த பூசைக்கு பார்த்ததுக்கான அடையாளமே இருக்காது. இது வந்து ரொம்ப கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன்னா அதனால் மாற்றங்கள் ஒன்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். பவுலடியார் வந்து காண விரும்பாத காரியம் 2 கொரிந்தியர் 12:20 எனக்கு ஒரு அச்சம், நான் அங்கே வரும்போது நான் காண விரும்பும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களோ என்னவோ, ஒருவேளை நீங்கள் காண விரும்பாத நிலையில் நானும் இருக்கலாம். சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, அவதூறு பேசுதல், புறங்குரல், இருமாப்பு, குழப்பம் ஆகிய உங்களிடம் இருக்க காண்பேனோ என்னவோ, வேதனைப்படுறார். அதனால தான் இன்னைக்கு கடவுள் வரும்போது இதெல்லாம் இருக்கக்கூடாது. பவுலடியாரே விரும்பலன்னா கடவுள் விரும்புவாரா? அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இதெல்லாம் இருக்கும்போது என்னன்னா நண்பர்களை இழந்து போறோம், நம்மளுடைய உறவுகளை இழந்து போயிடுவோம். நீதிமொழிகள் 17:1, சண்டை நடக்கும் வீட்டில் விருந்துண்பதை விட மன அமைதியோடு பழைய சோறு சாப்பிடுவதே மேல், பழஞ்சோறு சாப்பிடுவதே மேல். அதனால் சண்டை நடக்கிற வீட்டுக்குள்ளே எவனும் போய் சாப்பிட விரும்ப மாட்டான். ஒரு தடவை ஒரு வீட்டில் போய் சாப்பிட போனால் அங்கே என்ன சண்டையாக பிரச்சனையான்னு தெரில, ஒரு மாதிரி குருன்னு எல்லாரும் பேசக்கூட இல்லை. அதனால் சாப்பிடவே இல்லை நான், சும்மா பேருக்கு அப்படின்ட்டு ஏஞ்சிட்டேன் நான். என்ன ஃபாதர்ண்டா, போதும் போதும், திரைவாக இருக்கிறது. ஏன்னா அந்த வீட்டு மகிழ்ச்சி இல்லை அவங்க முகத்தில். இப்போ பாருங்கள், யாக்கோபு 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. இப்போ நாங்கள் அதை தான் ஃபைனல் பாயிண்ட்டாக நான் வைக்கிறேன். கடவுளிடம் கேட்காதது மனிதரிடம் போராடுவது தவறு. கடவுளிடம் கேட்கணும். நம்ம ஒரு காரியமாக இருக்கட்டுமே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நோக்கி மன்றாடுங்க. இது உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய போராட்டம் கடவுளோடு இருக்கணும், மனுஷனோட இருக்கக்கூடாது. மனுஷனோட போய் நீயே இதை எனக்கு பண்ணலை, நீயே இதை செய்யலைன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. கடவுள்கிட்ட கேளுங்க, இது சரியானதாக இருந்தால் கடவுள் கொடுப்பார். மனிதனிடத்தில் பேசுவதை நம்ம குறைச்சிட்டு கடவுளோட பேசுகிறத அதிகப்படுத்தணும். முயற்சி பண்ணி பாருங்கள், இந்த சண்டை சச்சரவுகள் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த வார்த்தையை கடைபிடிங்க. மனிதர்களோட கூட நீங்கள் பேசுவதை தவிர்த்துட்டு ஆண்டவரோட பேசி பாருங்கள். தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், உங்கள் போராட்டம் ஆண்டவரோட இருக்கட்டும். நீங்கள் போய் ஒருத்தட்ட போய் நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற, நீங்கள் மணிக்கணக்காக அவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணால் கூட நீங்கள் நிறைவே காண முடியாது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு முழுமையை காணணும், உண்மையாக அங்கே ஒரு விடுதலை வேணும்னு உண்மையாக நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, கண்டிப்பாக அந்த நிலையை மாற்றுறதுக்கான உண்மையான வழியை தேடுவீங்க. அதுதான் ஆண்டவர் இடத்துல கேட்கிறது, கரம் உயர்த்துறது, கடவுளை நோக்கி துதிக்கிறது. நாம் எல்லாமே மாற்றி செய்கிறோம், ஆசைப்படுறோம். நம்ம மகன் மாறணும், நம்ம மகன் இந்த தீமையிலேருந்து வெளியில் வரணும், நம்ம மகன் நல்ல வாழ்க்கையை அடையணும், நம்ம அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் செய்கிறது பூரா தப்பாக செய்கிறோம். அப்போ தான் நீங்கள் யோசிக்கணும். அப்போ நம்ம செய்கிறதை தவறாக செய்து கொண்டு விருப்பத்தை சரியாகி வச்சுருக்குறோம். ரெண்டுமே கான்ஃப்ளிக்டாக இருக்குது, பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் மாறி மாறி இருக்குது. அதனால தான் கடவுள் சொல்லிக் கொடுக்குறார், நம்முடைய திருத்தூதர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, கடவுள்கிட்ட கேளு, நீ இந்த சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி போராட்ட நேரத்தில் நீ என்ன செய்கிறாத, நீ உன்னுடைய அறிவை கொண்டு போராடிக்கிட்டே இருக்கலான்னு நினைக்காத. யோசித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழல் இருக்குது அப்படின்னு. அதை மாற்றுறதுக்கான வழியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உடனே நீங்கள் எங்ககிட்ட ஃபோன் பண்ணாதீங்க. எங்களுடைய ப்ரேயர் சென்டர் அருங்குடையிலத்தில் ஜெப ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமும் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த அருங்குடைக்கான தொடர்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து நீங்கள் எப்போ வேணாலும் அவங்க ஒரு ஜெப உதவியை தான் கொடுப்பாங்க. அருங்குடைக்கு சொல்லியாச்சு எல்லாம் அவங்க ஜெபம் பண்ணிப்பாங்க. இல்லை இல்லை, நீங்கள் அந்த இடத்துல போராடணும். நீங்கள் தான் போர் வீரர். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த சூழல் அப்படின்னா நீ கை தூக்கணும்னு அர்த்தம். நீ அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீ தான் ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பிள்ளை அந்த இடத்துல. நீங்கள் அதை தூக்கி கொண்டு வந்து ஆல்பட்டு சாமிக்கிட்டயோ அருங்குடையிலையோ போட்டுட்டு நீங்கள் உட்காந்துருக்கக்கூடாது தொலைக்காட்சிக்கு முன்னாடி. அப்போ நீங்கள் அங்கே போர் புரியறதுக்கு உங்கள் கரங்களை மோயிசனை போல் உயர்த்தினீங்கன்னா எங்கள் ஜெபமெல்லாம் உங்களுக்கு அது வந்து சேரும். ஆண்டவருடைய விடுதலையை நீங்கள் காண்பீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். அருங்குடைய என்னாலும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறது. காட் பிளஸ் யூ.